நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர் மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ. இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை நேற்றையான் சத்சங்கத்திலிருந்து தொடர்ந்து கொண்டு போக இருக்கின்றேன். அதன் காரணம் என்னவென்றால், பாபாஜியின் கோட்பாட்டின்படி ஒவ்வொரு சாதகரும் ஒவ்வொரு கிரியா சாதகரை உருவாக்கினால் அவர்கள் கிரியா யோகத்திற்கு செய்த தொன்று நிறைவாகும் என்று பாபாஜி வாய்ஸ்அப் பாபாஜியில் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த விடயத்தை அவர்கள் செய்வதற்கு அடிப்படை கிரியா யோகா தத்துவத்தையும் அவர்கள் எப்படி அந்த சாதகரை உருவாக்கலாம் என்பதற்கு அவர்களுக்கு தேவையான அறிவு கிரியா யோகா அறிவு விடயங்களை கொடுப்பதாக நேற்று கூறியிருந்து, கிரியா யோகம் எப்படி உருவாயிற்று என்பதை நேற்று பார்த்தோம். அதன் சமரியை இன்று பார்த்து தொடருவோம். கிரியா யோகம் சிவயோகத்திலிருந்து உருவானது. கிரியா யோகம் நான்கு நிலைகளில் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த நான்கு நிலைகளின் பெயர்களும் அத்வைத கிரியா யோகம் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் மூலமாகவும், பதினைந்தாம் நூற்றாண்டில் கபீர் கத் கிரியா யோகம் கபீர்தாஸ் என்ற ஞானி மூலமாகவும், பதினெட்டாம் நூற்றாண்டில் யோகதா கிரியா யோகம் லாகிரி மாஹேஷ்வர் மூலமாகவும், பத்தொன்பதாம் நூற்றாண்டில் 1952 எங்களுடைய குருவாகிய யோகி ராமையா அவர்கள் மூலம் சைவ சித்தாந்த கிரியா யோகமும் உலகிற்கு கொணரப்பட்டது. இது கிரியா யோகத்தின் வளர்ச்சி முறை. சத்குரு கிரியா பாபாஜியின் அருளினால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, நடைபெற்றது, நடைபெறும். இனி அடுத்ததாக இந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய மக்களை, உங்களுடைய கிரியா யோக சாதகர்களை நீங்கள் உலக மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக உங்களால் முடிந்தவற்றை இதை பற்றி சொல்லி அவர்களுக்கு இந்த தகவலை கொடுக்கலாம். உங்களுடைய பணி சொல்லி கொடுப்பது மாத்திரம்தான் இந்த தத்துவத்தை, ஏன் இந்த கிரியா யோகத்தை நீங்கள் பயில வேண்டுமென்று. வருவது வராதது அவர்களுடைய வினையை பொறுத்தது என்றும் நேற்று பார்த்திருந்தோம். ஆகவே நீங்கள் மனதால் துக்கப்பட போகின்றீர்கள் என்றால், நான் 10 பேருக்கு இதை பற்றி சொல்லிவிட்டேன், ஒருவரும் வரவில்லையே என்று உங்களுடைய மனம் துக்கப்படும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த பணியில் இறங்க வேண்டாம். ஆனால் அவர்கள் வருவதும் வராததும் வினை பயன்தான் என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால், சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி, அதிலிருந்து வந்த கிரியா யோகா கோட்பாட்டின்படி நீங்கள் இந்த பணியில் இறங்கலாம். அவர்களை கிரியாயோகத்தை பயிலுமாறு நீங்கள் அவர்களுக்கு அந்த உடையத்தை விளக்கப்படுத்துவது தான் உங்களுடைய பணி. அதை பயில பண்ணுவது எங்களுடைய சங்கங்களின் பணி, ஆசிரியர்களின் பணி. ஆகவே அதற்கு அடுத்தபடியாக அவர்களிடமிருந்து உங்களிடம் ஒரு கேள்வி வரும். அதற்கும் உங்களுக்கு அந்த அடிப்படை கருத்து தெரிந்திருக்கும். அதை ஒழுங்குமுறைப்படுத்தி நிறைப்படுத்தி தெரிந்திருப்பது மிகவும் நல்லது. அதாவது அவர்கள் கேட்பார்கள், நாங்கள் உலகியலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் என்னத்துக்கு இந்த யோகத்தை செய்ய வேண்டும்? நீங்கள் கிரியா பாபாஜி என்கின்றீர்கள், நாங்களும் ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு போய்கொண்டிருக்கின்றோம் என்று கேட்டால், முதலாவதாக உங்களுடைய கருத்து அவர்கள் ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு போகின்றார்கள் என்று சொன்னால் அதை குழப்பாது விட்டுவிடுங்கள். அதற்கு மேலாக அவர்கள் இதை பற்றி அறிய வேண்டும் என்று ஆர்வம் காட்டினால் மாத்திரம்தான் அதற்கு பின் நீங்கள் இந்த விடயத்தை சொல்லுங்கள். அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் நடந்த மாதிரி மத மாற்றங்கள் அல்லது வேறு கொள்கை மாற்றங்கள் அடிப்படையில் இந்த கிரியா யோகத்தை மக்களுக்கு சொல்லக்கூடாது, ஏனென்றால் எல்லா சமயமும் ஒன்று, எல்லா யோகங்களும் ஒன்று என்று பாபாஜி தன்னுடைய அதி உயர்ந்த யோக கலையை உலகத்திற்கு கொடுத்தாலும் அதை பெருமையாக நினைக்காது எல்லோரையும் அரவணைக்கின்றார் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி. அது வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் பல இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மற்றவர்களை மனமாற்றம் செய்வதோ அல்லது அவர்களுடைய கொள்கையிலிருந்து வெளியால் வரப்பண்ணுவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. அதே நேரம் ஒரு வழியும் அறியாது இந்த உலகத்தில் மாத்திரம் சிக்கிக்கொண்டிருப்பவர்களுக்கு இதை நீங்கள் ஒரு தொண்டாக இந்த விஷயத்தை அவர்களுடைய காதில் போட வேண்டியதுதான் உங்களுடைய பொறுப்பு. அதில் வரும் நல்லதையோ தீயதையோ நீங்கள் நினைத்து மனவருத்தப்படுவீர்களாக இருந்தால் மீண்டும் சொல்கின்றேன், இந்த பணி நீங்கள் செய்ய தேவையில்லை. அதற்கு காரணம் நீங்கள் பக்குவப்படவில்லை. நீங்கள் சைவ சித்தாந்த சொன்ன முறைப்படி கிரியா யோகத்தில் செயல்முறைப்படி வந்த முறைப்படி உங்களுடைய பயிற்சியை செய்து கொண்டு போவீர்களாக இருந்தால் அந்த நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். அது உங்களை துன்புறுத்தாது, உங்களுடைய மனநிலையை பாதிக்காது. ஆகவே நீங்கள் அந்த பணியில் ஈடுபடலாம். மற்றவர்களுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு மனதில் நினைத்தபடி சொல்லிக் கொடுக்காது, உங்களுடைய பயிற்சியில் உங்களுக்கு கிடைத்த வெற்றிகளை கூட நீங்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் அது உங்களை ஆணவத்திற்குள் கொண்டு சென்றுவிடும். எனக்கு அப்படி நடந்தது, இப்படி நடந்தது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த யோகத்தை செய்யும் போது இப்படியானவை நடக்கும் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு நடந்தது நடந்தது என்றால் உங்களை நாடி வருபவர்கள் இவர் தன்னை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று அதில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். நாங்கள் இதை முழுக்க முழுக்க சத்குரு கிரியா பாபாஜியை முன்வைத்து சொல்ல வேண்டிய விடயங்கள், எங்களை முன்வைத்து சொல்லக்கூடாது. அதுதான் சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, கிரியா யோகத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் சரியான முறையில் செய்ய வேண்டும். அதற்கு அந்த பக்குவ நிலையிலும் நீங்கள் இருக்க வேண்டும். இதை நான் ஒரு பொது சத்சங்கமாகத்தான் சாதகர்களுக்கு தருகின்றேனே தவிர எல்லோரும் உடனடியாகவே இந்த நீரில் குதித்து நீந்த வேண்டும் என்பது அல்ல. உங்களுடைய சித்தத்தில் இதை பதித்து கொள்ளுங்கள். உங்களுடைய பக்குவ நிலை எப்போ வருகின்றதோ அப்போ உங்களுடைய சாதனையையும் பாதிக்காதவாறு மனத்துக்கங்களுக்கு ஆளாகாத நிலைக்கு வரும்போது இவற்றை நீங்கள் செய்ய தொடங்கலாம். ஆகவே இந்த நிலைக்கு தேவையான அடுத்த படியை உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். அவர்கள் கேட்கலாம், இதை நாங்கள் ஏன் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் சுருக்கமாக இந்த கருத்தை எல்லோரும் ஒரே மாதிரியாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எங்களுடைய கிரியா யோகத்தின் கருத்தை, அதாவது இந்த கிரியா யோகத்தை அவர்கள் செய்ய வேண்டியதற்குரிய காரணம் உலகியல் நிலையில் முதல் சொல்லுங்கள், வெகு சுருக்கமாக சொல்லுங்கள். அதைத்தான் என்று சொல்லப் போகின்றேன். சுருக்கமாக விரிவாக அல்ல, அவ்வளவுமே காணும் அவர்களுடைய நிலைக்கு நீங்கள் அந்த உதய கிரியா யோகத்தை கொண்டு செல்வதற்கு. இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது நோய்களால் துன்புறுகின்றோம், மன அழுத்தத்தால் துன்புறுகின்றோம். இந்த ரெண்டும் தான் முக்கியமான விடயம், துன்பத்துக்குரிய விடயம். இன்பத்தை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை. அவர்களுக்கு எது இன்பமாக தோன்றுகின்றதோ அதையே அவர்கள் பற்றி கொள்ளட்டும் ஆரம்பத்தில். ஆகவே அந்த நோய்களில் இருந்து விடுபடுவதற்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் இந்த கிரியா யோகா ஆசனங்கள் மிகவும் உதவி செய்கின்றன என்று நீங்கள் அவர்களுக்கு ஒரு வசனத்திலேயே சொல்லலாம். அடுத்த கேள்வி வரும், அது எப்படி ஐயா உதவி செய்கின்றது? ஓகே, நீங்கள் இப்போ கிரியா பாபாஜியின் 18 ஆசனங்கள் அவர் வரையறுத்து கொடுத்திருக்கின்றார். அந்த 18 ஆசனங்களை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய உடலில் இருக்கும் 72,000 நாடி நரம்புகளும் ஊக்குவிக்கப்படுகின்றது. அந்த நாடி நரம்புகளுக்கெல்லாம் ஓடும் இரத்தோட்டம் என்று நீங்கள் உலகியலில் சொல்லு ஆன்மீகத்தில் அது எனர்ஜி ஃப்ளோ என்று சொல்லுவோம். உங்களுடைய ஆன்மீக அதிர்வுகள் அந்த நாடிகளினூடாக ஓடுகின்றது, அந்த சக்தி கூடுகின்றது. அந்த சக்தி கூடும் போது உங்களுடைய உடல்நிலை சுறுசுறுப்பாக வருகின்றது. வரும்போது உங்களுக்கு உடலில் வரக்கூடிய நோய்கள், வந்த நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் செல்கின்றீர்கள். அதிலிருந்து நீங்கள் நோய்கள் இல்லாமல் வாழுவதற்கு வழிகள் உண்டு. அதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டியது, வேறு ஒன்றுமே இல்லை. அதை சித்தத்தில் பதித்து கொள்ளுங்கள். அதாவது நோயற்றவர்களாக வாழுவதற்கு இந்த 18 ஆசனங்களும் பாபாஜி தந்தது. உங்களுடைய உடலில் இருக்கும் மொத்த நாடி நரம்புகளான 72,000 நாடி நரம்புகள் சித்த கணக்கின்படி உள்ளது. அந்த 72,000 நாடி நரம்புகளையும் இந்த 18 ஆசனங்களும் ஒன்று சேர்த்து ஊக்குவிக்கின்றது. அதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டியது. அதற்கு அடுத்ததாக கொடுக்க வேண்டியது, இந்த ஆசனம் முடிந்தவுடன் நாங்கள் சிறிய சிறிதளவு சுவாச பயிற்சியும் தியான பயிற்சியும் செய்கின்றோம். ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு, ஆரம்ப கட்ட யோகா சாதகர்களுக்கு அதன் மூலம் என்ன கிடைக்கின்றது என்று பார்த்தால், இன்றைய நிலையில் இருக்கும் கொரோனா காலகட்டத்திற்கு சுவாசம் முக்கியம் என்று மருத்துவ ரீதியிலும் சொல்லப்படுகின்றது, ஆன்மீக ரீதியிலும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான காலகட்டங்களில் சுவாசம் இன்றியமையாதது, சாதாரணமாகவே சுவாசம் இன்றியமையாதது. ஆகவே சாதாரண சுவாச பயிற்சியை நாங்கள் தினமும் செய்யும் போது எங்களுடைய சுவாசம் நுரையீரல் முறைகளை நாங்கள் நன்றாக ஓடுவதற்கு பயிற்றுவிக்கின்றோம். ஆகவே உங்களுடைய சுவாசம் நன்றாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், தொற்று நோய்களுக்கு நீங்கள் உட்பட தேவையில்லை என்பது அடுத்த கருத்து. கடைசி கருத்து மூன்றாவது, நீங்கள் அவர்களிடம் வைக்க வேண்டியது, இதைத் தொடர்ந்து நாங்கள் தியானம் பழகுகின்றோம், சாதாரண தியானம். அந்த தியானத்தை நீங்கள் ஒழுங்காக செய்தீர்கள் என்றால் உங்களுடைய குரங்கு போல் தாவி அலையும் மனத்தை சிறிது சிறிதாக வருடக்கணக்குகள் எடுத்தாலும் உங்களால் உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வருவதால், அதை நோக்கி போவதால் உங்களுடைய தியானத்தின் மூலம் உங்களுடைய மன அழுத்தங்கள் குறைந்து கொண்டு போகும். அதை ஸ்ட்ரெஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆகவே அந்த பயிற்சி மூலம் உங்களுடைய மன அழுத்தங்கள் குறைகின்றது. ஆகவே மொத்தமாக இந்த தேகப்பயிற்சி, சாதாரண சுவாச பயிற்சி, சாதாரண மனப்பயிற்சியை, தியான பயிற்சியை வைத்து நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றாவிட்டாலும் அதே வாழ்க்கை முறையில் இருந்து கொண்டு சுகதேகியாகவும் மன அழுத்தம் இல்லாதவராகவும் உங்களுடைய சிற்றின்பத்திலேயே லயித்திருங்கள். அவ்வளவுதான் நீங்கள் சொல்ல வேண்டியது. அதை சரியான முறையில் சொல்ல வேண்டும், திணித்து சொல்லக்கூடாது. இவ்வளவும் தான் உங்களுக்கு ஆரம்ப நிலையில் ஒரு சாதகரை உருவாக்குவதற்கு தேவை. இனி அடுத்ததாக நாங்கள் இதில் பார்ப்போமாக இருந்தால், அதுக்கு அடுத்த நிலை என்னென்று யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் அவர்களை எங்களுடைய சத்சங்கத்தில் தொடர்பு கொள்ள சொல்லலாம், எங்களுடைய வகுப்புகளில் கலந்து கொள்ள சொல்லலாம் அடுத்த நிலையை அறிவதற்கு. அப்படி இல்லை, மிகவும் ஆர்வமாக கேட்பார்களாக இருந்தால் ஒரு சில தகவல்களை மாத்திரம் அதற்கு மேலாக கொடுங்கள். அதற்கு மேலாக விரிவாக ஒரு தகவலும் கொடுக்க தேவையில்லை. அந்த தகவல் என்ன? அவர்களை பற்றி அவர்களையே சிந்தித்து பார்க்க சொல்லுங்கள். அதற்காக ரமண மகரிஷி மாறி அவர்கள் உடனேயே ஞானத்திற்கு போய்விட முடியாது. ஆனால் அந்த அடிப்படை கேள்விகளை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். நீங்கள் யார்? எங்கிருந்து வந்தீர்கள்? என்ன செய்கின்றீர்கள்? எங்கே போகப் போகின்றீர்கள்? அந்த 4 அடிப்படை கேள்வியையும் கொடுத்து விடுங்கள். அதை பற்றி சிந்திக்க சொல்லுங்கள். அவ்வளவுதான், உங்களுடைய சிந்தனையை அவர்களுக்கு புகுத்த வேண்டாம். அந்த சிந்தனையில் போனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு விடை கிடைக்கும். அந்த விடை நிமித்தமாக அவர்கள் இந்த கிரியா யோகத்திற்கு வந்து அடுத்த நிலை என்ன என்பதை விரிவாக அறிந்து கொள்ளலாம் ஆசிரியர்கள் மூலம். ஆகவே அந்த நிலையை கொடுக்கும் போது கூட இன்னொரு பகுதியையும் சேர்த்து கொடுங்கள், விரிவாக தேவையில்லை. இந்த கிரியா யோகம் என்பது அஞ்சு உடலுக்குரிய யோகம். எங்களுடைய உடலில் ஐந்து உறைகள் இருக்கின்றது. தேக உறை, சுவாச உறை, மன உறை, அறிவு உறை, ஆன்ம உறை. உறை என்றால் லேயர்ஸ். ஆகவே இந்த பயிற்சி நாங்கள் இப்போது அந்த சாதகருக்கு நாங்கள் சொன்னது ஆக தேக உடலை பொறுத்தது தான். அதைத்தான் நீங்கள் முதல் பெற்றப் போகின்றீர்கள். அதை பற்றியவுடன் இன்னும் நான்கு நிலைகள் இருக்கின்றது. அந்த நான்கு நிலைகளை பற்றுவதற்கு நீங்கள் இந்த முதல் நிலையை சரியாக பற்றிவிட்டீர்கள் என்றால் மற்ற நான்கு நிலைகளை பற்றி எங்களுடைய சங்கங்கள் மூலம் நீங்கள் அறியலாம். அறியும் போது அவற்றையும் நீங்கள் படிக்கலாம் விரும்பினால், விரும்பாவிட்டால் அதை அறியவும் தேவையில்லை என்று உலகியல் நிலையிலே இருக்கும் அவர்களை மற்ற நிலைக்கு திணித்தோ அல்லது அவர்களை ஆதங்கப்படுத்தியோ வரப்பண்ணாது அடிப்படை கருத்துக்களை சொல்லி பாபாஜியின் குழந்தைகளை உருவாக்குங்கள். அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டிய சேவைக்குரிய தகவல் இன்றைய சத்சங்கத்தில் உங்களுக்கு தரப்படுகின்றது. இனி நான் என்னுடைய சத்சங்கத்தை இன்னொரு பாதையில் செல்லப் போகின்றேன். எங்களுடைய சாதகர்களுக்கு, எங்களுடைய சாதகர்கள் பாபாஜியின் நான்கு அடிப்படை கோட்பாடான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற நிலையில் வளர்ந்து வருகின்றீர்கள். இது தொண்டு என்பதும் இருக்கின்றது. அந்த தொண்டில் எல்லோரும் பலவிதமாக அந்த தொண்டினை பாபாஜிக்குத்தான் செய்ய வேண்டுமென்றில்லை, பாபாஜியின் குழந்தைகளுக்கு செய்கின்றீர்கள். சாதகர்களுக்கு, உலகத்தில் இருக்கும் இறை குழந்தைகளுக்கு செய்கின்றீர்கள். எல்லா ஆன்மாக்களுக்கும் ஏதோ ஒரு விதமாக செய்கின்றீர்கள். அது நல்ல விடயம். ஆனால் எங்களுடைய சங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்வை மாத்திரம் நான் இன்று உங்களுக்கு கொணர்கின்றேன். எங்களுடைய சங்கத்தில் இப்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னாக ஒரு அன்பர் தன்னுடைய சில காணிக்கையை எங்களுடைய சங்கத்திற்கு அளித்தார். அந்த காணிக்கையை உணவுக்காக, எங்களுடைய சங்கத்தில் உணவு திட்டம் இருக்கின்றது, அதற்கென்ற ஒரு உண்டியல் கூட எங்களுடைய சங்கத்தில் முன்னால் வைத்திருக்கின்றேன். யாராவது உணவு திட்டத்திற்கு, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு மனம் விரும்பினால், எந்த காலகட்டத்திலும் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், நல்லொரு சௌகரியமான நாட்களாக இருக்கலாம், அந்த நாட்களில் இப்படி ஒரு திட்டம் இருக்கின்றது. தாங்கள் உலகியல் முறையில் பல விடயங்கள் செய்கின்றோம். அதே நேரம் உணவில்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு அந்த நல்ல நாளில் எங்களால் சிறியளவு காணிக்கையாவது அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பும் சாதகர்கள் எல்லோரும் எங்களுடைய சங்கத்தில் இங்கே அந்த உண்டியலுக்கு காசு கொண்டு போடுவார்கள். ஆனால் இந்த அன்பர் அதை செய்ய வேண்டும், ஆனால் செய்யவில்லை. இருப்பினும் அதை எங்களுடைய சங்கத்துக்களால் அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய கையிலேயே அந்த பணத்தை தந்தார். நல்லொரு முயற்சி, அதில் நான் ஒரு தவறும் சொல்லவில்லை. ஆனால் மக்களுக்கு மக்கள் தெரியாமலே எல்லோரும் அந்த தொண்டை செய்யலாம். ஆனால் அவர் தந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்று பின்னர் அறிந்தேன். ஏனென்றால் அந்த பணம் எனக்கு கிடைத்தவுடன் அவர் பணத்தை உங்களுடைய உணவு தொண்டுக்கு பாவியுங்கள் ஐயா என்று சொன்னார். சரி என்று வேண்டி போட்டு திரும்பவும் அவரிடம் சொன்னேன், நீங்கள் இந்த பணத்தை அப்படியே உண்டியலில் போடலாம், உண்டியலில் இருந்து அது அந்த திட்டத்திற்கு போகும்போது போகும் என்று சொன்னேன். ஏனென்றால் அது எப்போ போகும் என்பது எனக்கே தெரியாது. ஆனால் அடிக்கடி அந்த தொண்டுக்கு அந்த உண்டியலை திறந்து அந்த பணத்தை அனுப்பி கொண்டே இருப்பேன். உலகளாவிய முறையில் எங்கு தேவைப்படுகின்றதோ அங்கே அனுப்புவேன். ஆனால் அவர் இன்னொரு விண்ணப்பத்தை அடுத்த நாள் வைத்தார். இந்த காசு ஒரு குறிக்கப்பட்ட இடத்திற்குத்தான் போக வேண்டும் என்று தான் விரும்புவதாக. அப்போதுதான் அவர் ஏன் அதை உண்டியலில் போடவில்லை என்பதை நான் அறிந்தேன். சரி எங்கே ஐயா போக வேண்டும் என்று கேட்டதற்கு, வடலூர் வள்ளலார் உடைய இடத்தில் ஒரு சேவையாளர் பல காலமாக, அது சிலருக்கு தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவர் ஊனமுற்றவர், இருப்பினும் கால்கள் இல்லாதவர், அவருடைய பணிகளில் முழு தேகமும் உடையவர், அருமையாக ஏழை குழந்தைகள், ஏழை முதியவர்களை வைத்து அவர் அங்கு தொண்டு செய்து வருகின்றார். உணவு கொடுத்து ஒரு ஆச்சிரமம் மாதிரி. ஆனால் அவருக்கு இரண்டு கால்களும் இல்லை, கட்டிலில் தவளை மாறி படுத்திருப்பார். அவரை நாங்கள் நேரே சென்று பார்த்தோம். போன முறை எங்களுடைய சங்கத்தின் நிகழ்வின் பிறகு, எங்களுடைய சங்க கூட்டத்தின் பிறகு, சென்னையில் நடந்த கூட்டம், அதன் பிறகு நாங்கள் அங்கு குழுவாகவே சென்றிருந்தோம். ஒரு பஸ் மூலம் ஒரு 50 பேர். அந்த நேரமே அங்கு வந்தவர்கள் அவருடைய சேவையை பார்த்து, அவருடைய நிலையையும் பார்த்து, இப்படியான ஆன்மா கூட இப்படி சேவை செய்கின்றதே, உடல் அவயவங்கள் சேவைக்கு தேவையில்லை என்பதை வலியுறுத்துகின்றது. ஆகவே எல்லோரும் அந்த நேரமே பல காணிக்கைகளை அவருக்கு சேவைக்காக கொடுத்திருந்தார்கள். மிகவும் நல்ல செய்தி. இருப்பினும் அதன் பிறகு கூட அவருக்கு அந்த சேவைக்கு எங்களுடைய சங்கத்திலிருந்து சில முறைகள் பணம் சென்றிருக்கின்றது. இந்த முறை இந்த அன்பர் அந்த அவருக்கே அந்த சேவைக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அதை நான் மறுப்பு தெரிவிக்கவில்லை. சரி, கொடுத்து விடுகின்றேன் என்று அதை திருப்பி அவருடைய கையில் கொடுத்து உண்டியலை போட விடாது அதை பெற்றுக்கொண்டேன். அதை பெற்றுக்கொண்டு 2-3 நாட்களில் எங்களுடைய சக சாதகர் ஒருவரை இந்தியாவில் தொடர்பு கொண்டு அவர் மூலமாக அந்த பணத்தை அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தேன். இதில் இருக்கும் அனுபவம் என்னவென்றால், அந்த இடத்தில் அந்த பெரியவர் நான் அனுப்பியதுக்கு அடுத்த நாள் என்னுடன் தொடர்புக்கு வந்தார் போனில். அந்த பெரியவர் எனக்கு சொன்ன வசனம் என்னவென்றால், கடந்த 2-3 நாட்களாக அவருடைய சங்கத்தில் இருந்த அந்த 80 ஆன்மாக்களுக்கும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதென்றும், தான் அதை சிவத்திடம் விட்டு விட்டதாகவும், இருந்ததை வைத்து சமாளித்து கொண்டு போன நிலையில் இந்த பணம் திடீரென்று தனக்கு கிடைத்தது சிவன் அருள் என்று சொன்னார். இதில் எங்களுடைய அடியார்கள் என்ன அறிய வேண்டுமென்றால், தொண்டு செய்வது முக்கியம். அதாவது அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வசனம், பாத்திரம் அறிந்து நீங்கள் பிச்சை போடணும். அது என்னுடைய மனதை நெகிழச் செய்தது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அந்த சாதகர் காரணமல்ல, நான் காரணமல்ல, நாங்கள் எல்லாம் மனிதர்கள். எங்களுடைய மனதில் அந்த சிந்தனை வரும் போகும், அதை நாங்கள் நெடுகவும் செய்ய மாட்டோம், மாயைக்குள் விழுந்து விடுவோம். இருப்பினும் சத்குரு கிரியா பாபாஜி அந்த தொடர்பினை எங்களுடைய சங்கத்திற்கும் அந்த தொண்டனுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதுதான் இதில் உண்மை. ஆகவே சரியான நேரத்தில் சரியான பணிக்கு அந்த பணம் சென்றது. அது சத்குரு பாபாஜியின், எங்களுடைய சங்கங்கள் எல்லாவற்றிற்கும் பாபாஜியின் ஆசை கிடைத்ததற்கு சமன் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆகவே இங்கு நான் சொல்ல வரும் விடயம் என்னவென்றால், சிறிய சிறிய உதவி என்றாலும் பரவாயில்லை, அதற்குத்தான் உண்டியல் முறை இருக்கின்றது. நீங்கள் ₹1 கொடுத்தால் கூட உங்களுக்கு அந்த தொண்டு உங்களுடைய ஆன்மா ஈடேற்றத்திற்கு உதவும் என்பதை இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். ஆகவே அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற முறையில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு, சாதனை 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 இல்லையே வேதனை என்ற கோட்பாட்டில் பயணித்து உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைய வேண்டும் என்று கேட்டு, உங்களை வினா விடைகளுக்கு பதிலளிக்க சத்குரு பாபாஜியுடன் சேர்ந்து கூட்டி செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இறைவனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருக்கமான கருத்தை இன்று நீங்கள் தெரிவிக்கலாம். இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்களா?
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் அடிப்படை கிரியாயோக தத்துவத்தை அறிவது எவ்வளவு முக்கியம் என்பது பற்றியும், அது மாத்திரமல்ல கிரியா சாதகரை எப்படி உருவாக்குவதற்கு கிரியாசாரம் இருக்க வேண்டிய அடிப்படை தத்துவத்தின் அறிவு பற்றியும் மிகவும் சிறந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. எனவே கிரியாசாரர் ஒவ்வொருவரும் கிரியா யோகத்தின் அடிப்படை தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் கிரியா யோக தத்துவத்தை கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல விடயம். அதாவது கிரியா யோகத்தின் நான்கு நிலைகள் அத்வைதம், கபீர்தாஸ், யோகதாஸ், யோகி ராமையா போன்றவர்கள் சைவ சித்தாந்தம் என்றது மிகவும் சிறப்பாக கூறியிருந்திருக்கிறார்கள். அடுத்து ஏன் கிரியா யோகத்தை பயில வேண்டும் என்பதை விவரமாக பார்த்து நேற்றியதில் கூறியிருந்தீர்கள். சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக நாங்கள் கிரியா சாதகர்களுக்கு கிரியா யோகத்தை நாங்கள் தெளிவாக கூற வேண்டும் என்றால் முதற்கண் அவர்களிடம் அதை பற்றி அறிய வேண்டும் என்று ஆவல் இருந்தால்தான் நாங்கள் கிரியா யோகத்தை பற்றி கூற முடியும் என்பதை தெளிவாக கூறியிருந்தீர்கள். இந்த கருத்தை ஒவ்வொரு கிரியாசாரரும் என்ற மனத்தில் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சரியான முறைப்படி பயிற்சிகளை அடுத்ததாக நீங்கள் சரியான முறைப்படி பயிற்சிகளை அதாவது சாதனையை செய்பவர்களாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு கிரியா யோக சாதனைகளை பற்றி கூறி யோகத்தை வளர்க்க முடியும் என்பதையும் ஆணித்தரமாக மனத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான விடயம். அடுத்ததாக அப்படி நீங்கள் பயிலும் பொழுது முக்கியமாக தேகப்பயிற்சி ஆசனம் அதாவது பயனற்று ஆசனங்களை செய்வதற்கு பூர்ணமாக விளக்க வேண்டும். அத்தோடு பூர்ணமாக விளக்கும் போது ரத்தோட்டம் ஏற்பட்டு சூரிய சக்தி ஓட்டம் ஏற்படுவதால் 22,000 நாடி நாடகங்கள் செயற்பாடுகள் பற்றியும் சுவாசம் தியானம் சுவாசத்தின் போது மூச்சு பயிற்சியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு ஏற்படுகின்ற நன்மை பற்றியும் தியானத்தின் போது மன அழுத்தம் குறைவதை பற்றியும் தெளிவாக விளக்க வேண்டும். அடுத்து மேற்கொண்டு நீங்கள் அதை சொல்வீர்களானால் நீங்கள் யார், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்ற பற்றிய இதை அவர்களிடமே விட்டுவிட வேண்டும். சிந்தித்து தெளிவடைவதற்கு எனவே நாங்கள் இன்று கூறிய கிரியா சாரர் எல்லோரும் இதை மிகவும் தெளிவாக கூறியிருந்தீர்கள். அது மாத்திரமல்ல இன்னொரு முக்கிய விடயத்தை நான் உங்களது முன்னில் வைக்க விரும்புகின்றேன். கடவுளை வணங்குவதோ வேதங்களை படிப்பதோ ஆலயத்திற்கு செல்வதோ தொண்டு முதலானவற்றில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ அல்லது சகல மனிதர்களுக்கு உதவுவதோ இவையாகவும் செய்வது நன்மைக்காக என்றாலும் கடவுள் நமக்கு அளித்த உயிரையும் உடலையும் உறுப்புகளையும் அவர் கூறிய வழியில் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்பது மாத்திரமல்ல அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இல்லை, நாங்கள் அவர்களுக்கு நன்றி உணர்வாக இருக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும். எனவே நாங்கள் இந்த சத்சங்கம் மூலாதாரமும் பாபாஜியின் கிருபியாலும் உங்கள் ஆதரவுடன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எனவே நாங்கள் பாபாஜிக்கு நன்றி கூற வேண்டும். அந்த நன்றி கூறும் பொழுதுதான் எங்களுடைய சத்சங்கம் மென்னேலும் வளர்ந்து நாங்களும் அந்த நிலையை அடைவோம் என்பதை கூறிக்கொண்டு பாபாஜிக்கும் உங்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய இன்றைய சத்சங்க கருத்துக்களை நீங்கள் மக்களுக்கு முன்வைக்கலாம். ஓம் கிரியா பாபா ஜினமோம்.
நல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக ரொம்ப வேண்டிய விஷயம் நிறைய
உங்களுடைய போனின் சத்தம் குறைவாக இருக்கின்றது, ஒளியும் குறைவாக இருக்கலாம். ஏழு என்றால் கொஞ்சம் சத்தத்தை கூட்டினால் மக்களுக்கு எல்லோருக்கும் கேட்கும். அப்படி இல்லை என்றாலும் பேசுங்கள் தொடர்ந்து. ஓ, கேட்குது கேட்குது, ஆனால் அதிகமாக கேட்கவில்லை வளமை போல். சரி, சொல்லுங்க.
நல்ல ஒரு அனுபவ கருத்து. இந்த கருத்துல நம்ம சாதனா சில பேர் கொஞ்சம் சாதனா பண்ணுவாங்க, சில பேரு அதே மாதிரி சில விஷயங்களை நம்மளே திரும்ப பண்ணிக்கிட்டா அந்த ஆணவ செயல வந்து மாறுதுன்னு தூரம் வழிபடுத்தி பாபாஜிக்கு எந்த புகழும் நம்ம தேடி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எப்பயுமே புகழோட தான் இருக்கிறார், எப்பயுமே பெருமையோட தான் இருக்காரு. நம்மளுடைய புகழ் அவருக்கு தேவையில்லை, அவருக்கு இறைவனுடைய புகழ் மலை போல வந்து தரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அவர் அந்த நிலையில இருக்காரு, நம்ம தான் கீழ்நிலையில இருக்கோம். நாம அந்த நிலையை பெறுவதற்கு அவரை போற்றிக்கலாம், அவரை பெரிய பெரிய அளவுல நம்ம கொண்டு போய் வந்து எந்த நிலையை போய் அவர் சொன்ன செயலை செஞ்சு நம்மளுடைய இந்த உலகில் வாழ்க்கையிலிருந்து செம்மப்படுத்திக்கிறது தான் நம்மளுடைய கடமை. உலகில ரெண்டு வாழ்க்கையே இருக்கு, ரெண்டு எல்லாமே ரெண்டாவே இருக்கு. அதுல பாபாஜி நமக்கு யோக வாழ்க்கை
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா.